சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 12.
இல்லாமல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழில் மெய்களால் போற்றி வணங்குகின்றேன். தத்துவ ஞான பாதையில் நம்மை அழைத்துச் செல்கிற மனவாசகம் கடந்த தேவர் திருவடிகளுக்கு எங்கள் எல்லோருடைய பணிவார்ந்த வணக்கங்கள். சித்தாந்த சாஸ்திரத்தின் மூலவராக கருதப்படுகிற மெய்கண்டாருடைய திருவடிகளை நம் உச்சிமேல் வைத்து துவக்கின்றோம். தத்துவ ஞானத்தை கேட்கிற மனநிலையோடு வந்திருக்கிற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். கடந்த சில நாட்களாக உண்மை விளக்கம் என்கின்ற நூலை படித்து வருகிறோம். ஐயா ஆனந்தராஜன் அவர்களுடைய உரை விளக்கத்தோடு படித்து வருகிறோம். நேற்றைய வகுப்பு நின்று விட்டது. நீங்கள் எல்லோரும் தத்துவ வகுப்பில் காட்டுகிற ஆர்வம் என்பது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கிறது. உங்களால் நான் என்னை கூர்ந்துட்டிக் கொள்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அதற்காக உங்கள் எல்லோருக்கும் நன்றிகள். இனி சம்பிரதாயங்களை முடித்து வகுப்புக்குள்ளே நுழைகிறோம்.
காப்பு செய்யுள் வண்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய தின்பதம் சேர் அந்திநிற தந்திமுகத் தொந்திவயிற் ஐங்கரனை பந்தமரப் புந்தியுள் வைப்பாம். பாடல் 1. பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம். பொய்காட்டா மெய்யா திருவெண்ணை வித்தகா சுத்தவினா ஐயா நீதான் கேட்டருள். பாடல் 2. ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றேதான் மாறா வினையேது மத்திவத்தின் வேறாகா நானேது நீயேது நாதன் நடம் அஞ்செழுத்து தானேது தேசிகனே சாற்று. பாடல் 3. உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உந்தனக்கு வள்ளல் அருளால் அன்று வாய்மலர்ந்த தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோக நிகழ் புதல்வா உற்று. ஆன்ம தத்துவம் பெயர் காரணம். இத்தத்துவங்கள் 24 ஆன்ம தத்துவம் எனப்படுகின்றன. இப்பெயருக்கான காரணம் அறிதற்குரியது. ஆணவம் கண்மம் மாயை என்னும் மும்மலங்களாலும் கட்டுண்ட ஆன்மாக்கள் சகலர் எனப்படுவர். சகலராகிய ஆன்மாக்களுக்கு தலைவர் ஸ்ரீகண்ட ருத்திரர். அவரே இறைவனது ஆணை வழி நின்று பிரகிருதி முதல் நிலம் ஈராக உள்ள தத்துவங்களை தோற்றி ஒடுக்குபவர் ஆவர். ஆன்ம தத்துவம் என்பதில் உள்ள ஆன்மா என்ற சொல் சகலராகிய ஆன்மாக்களை முதலில் குறித்து பின்னர் அவர்களுக்கு தலைவராகிய ஸ்ரீகண்ட ருத்திரரை குறித்தது. அவரால் செயற்படுத்தப்படுதலின் அத்தத்துவங்கள் ஆன்ம தத்துவம் என பெயர் பெற்றன. இது மரபாக சொல்லி வரும் விளக்கம்.
ஒரு விஷயம் சொல்லுகிறேன். ஸ்ரீகண்ட ருத்திரரையும் அந்த ஆன்ம என்ற சொல்லை குறிக்கிறது என்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்ரீகண்ட ருத்திரர் யார் என்றால் கீழே இருந்து மேம்பட்டு உயர்நிலைக்கு வந்து ஒரு ஆன்மாவிலே இறைவன் தன்னுடைய அருட்சக்தியை பயன்படுத்தி பதித்து அவருக்கு ஐந்தொழில் உரிமை கொடுப்பான். ஆகவே ஸ்ரீகண்ட ருத்திரரும் நம்மை போல ஒரு ஆன்மாவாக இருந்து உயர்நிலை பெற்றவர் என்பது புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒருவரைக்கு அவராலே தான் இந்த ஆத்ம தத்துவங்கள் தோற்றுவித்து ஒடுக்கப்படுகிறபடியால் அவரையும் அவருடைய பெயரையும் சுட்டி ஆன்ம தத்துவங்கள் என்று இதற்கு பெயர் வந்தது என்று சொல்கிறார். ஆன்ம தத்துவத்தில் உள்ள ஆன்மா என்ற சொல் அதிலிருந்து வாசிக்கிறேன்.
ஆன்ம தத்துவம் என்பதில் உள்ள ஆன்மா என்ற சொல் சகலராகிய ஆன்மாக்களை முதலில் குறித்து பின்னர் அவர்களுக்கு தலைவராகிய ஸ்ரீகண்ட ருத்திரரை குறித்தது. அவரால் செயற்படுத்தப்படுதலின் அத்தத்துவங்கள் ஆன்ம தத்துவம் என பெயர் பெற்றன. இது மரபாக சொல்லி வரும் விளக்கம். இவ்வாறன்றி சகலராகிய ஆன்மாக்களுக்கு சிறப்பாக உரியனவாய் நிற்றல் பற்றி இத்தத்துவங்கள் ஆன்ம தத்துவம் எனப்பட்டன என்று கூறுதலும் அமையும். இதுகாரும் நாம் விரிவாக அறிந்த செய்திகளை பின்வருமாறு தொகுத்து கூறலாம். உலகுக்கு முதல் காரணம் மாயை, அது சுத்த மாயை. அது சுத்த மாயை அசுத்த மாயை என இரு பகுதியாய் நிற்கும். அசுத்த மாயையிலிருந்து தோன்றும் காரியமே பிரகிருதி மாயை. நாம் வாழும் உலகுக்கும் நமது உடம்புக்கும் நேரே காரணமாயிருப்பது இப்பிரகிருதி மாயையே ஆகும். பிரகிருதியிலிருந்து முதலில் அந்தக்கரணங்களும், பின்னர் ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும், அவற்றின் பின்னர் தன்மாத்திரைகளும், அவற்றிலிருந்து ஐம்பூதங்களும் தோன்றும். பூதங்களின் பரிணாமமே இவ்வுலகம்.
சரி, அதோட தொகுப்பு இதுவரை படித்ததனுடைய ஒரு தொகுப்பு சொல்லி இருக்கிறார்.
ஆசிரியர் கீழிருந்து விளக்கிச் செல்லுதல். பிரகிருதியிலிருந்து தொடங்கி பூதங்கள் முடிய உள்ள 24 தத்துவங்களையும் அவை தோன்றும் முறையிலே வைத்து காட்டினோம். இது தோற்ற முறையாகும். ஆயின் ஆசிரியர் மனவாசகம் கடந்தார், இம்முறையினை மேற்கொள்ளவில்லை. அவர் கீழிருந்து தொடங்குகிறார். அகதாவது பூதங்களை முதலில் விளக்கி பின் மேல் மேல் உள்ளவற்றை விளக்கிச் செல்கிறார். ஆசிரியரது அணுகுமுறை பற்றி தொடக்கத்திலேயே குறிப்பிட்டோம். தெரிந்ததிலிருந்து தெரியாததற்கு செல்லுதல் என்பதே அவர் பின்பற்றும் முறையாகும். தத்துவங்கள் அனைத்திலும் தூலமாய் உள்ளவை பூதங்களாகும். அவற்றின் காரியங்களே இவ்வுலகம், இதன் கண் உள்ள அளவற்ற பொருள்களுமாகும். இவ்வாறு பூதங்கள் தூலமாய் காரியப்பாட்டில் புலனாகும் பொருளாய் நிற்றலின் நமக்கு தெரிந்த பொருளாகிய அவற்றையே முதலில் எடுத்துக்கொண்டு விளக்க புகுகின்றார் ஆசிரியர்.
நான் அன்றைக்கே உங்களுக்கு சொன்னேன், தத்துவங்களை ரெண்டு விதமாக விரிப்பார்கள். ஒன்று தோற்ற முறைமை, அடுத்தது ஒடுக்க முறைமை. தோற்ற முறைமை என்பதுதான் நியாயமான முறைமை, எப்படி எங்கே தோன்றி எப்படி அதை விரிந்து கொண்டு போகிறது என்பது தான் அதற்கான ஒரு நேர்மையான விளக்கம். ஆனால் நமக்கு தெரிந்த விஷயத்திலே இருந்து தெரியாத விஷயத்துக்கு போறது என்பது ஒரு சுலபமான முறை என்றபடியால் சில நூலாசிரியர்கள் நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற நிலத்திலே இருந்து தொடங்குவார்கள். தத்துவத்தை விளக்கி மேலே 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 போகிறதாக அந்த தத்துவ விரிவை செய்து கொண்டு போவார்கள். மனவாசகம் கிடந்த தேவனார் நிலத்திலே இருந்துதான் தொடங்குகிறார். நிலத்திலே இருந்து பூத விரிவை, அந்த தத்துவ விரிவுகளை சொல்ல போகிறார். இந்த நூலாசிரியர் நமக்காக என்ன செய்தார் என்றால், திடீரென்று பூமியிலிருந்து தொடங்கி போனால் எங்களுக்கு ஒன்றும் ஒரு புதுமானவனுக்கு, நீங்கள் எல்லாம் ஓரளவு தத்துவம் படித்தவர்கள் என்றபடியால் உங்களுக்கு அது அடிப்படை புரிகிறது. ஒரு புதுமானவன் திடீரென்று தத்துவத்துக்குள்ளே வருகிற பொழுது பிரகிருதி மாயை குணதத்துவம் அப்படி சொல்ல தொடங்கினவொடனே ஒன்றும் புரியாத ஒரு பிரமிப்பு உருவாகும் என்பதற்காக இந்த நூலாசிரியர் நமக்கு இறங்கி, இதை முதல் படிக்கிறவர்களுக்கு இறங்கி, இந்த ஆத்ம தத்துவங்களை தோற்ற முறையிலே நமக்கு விரிவித்தார். அதுதான் இப்ப என்ன இவ்வளவு நானும் நாங்க படிச்சது தோற்ற முறையிலே விரிவித்தார். இப்ப என்ன சொல்லுகிறார் என்றால், நூல் இந்த மனவாசகம் கடந்த தேவனால் அப்படி பண்ணவில்லை, ஒடுக்க முறையிலே தான் சொல்ல தொடங்குகிறார் என்று சொல்லி கீழிருந்து தொடங்குகிறார். நிலத்திலே இருந்து சொல்ல தொடங்குகிற முறைமை தான் அவர் சொல்லுகிற முறைமை என்று சொல்லிவிட்டு பாடத்துக்குள்ளே நுழைய நம்மை அழைக்கிறார். முதலில் எடுத்துக்கொண்டு விளக்கப் போகிறார் ஆசிரியர். இப்போ அவருடைய அடுத்த பாடு ஐம்பூதங்களின் வடிவம் என்று பூத வடிவை பற்றி விளக்கம் பண்ணுகிறது. அந்த பாடலுக்குள்ளே நுழைவு.
பாடல் 4. நாற்கோணம் பூமி புனல் நண்ணு மதியின் பாதி, ஏற்கும் அனல் முக்கோணம் எப்போதும் ஆர்க்கும் மறுகோணம் கால், வட்டம் ஆகாயம் ஆன்மா உருகாயம் ஆம் இவற்றால் உற்று.
பஞ்சபூதங்களினாலே ஆன்மாவுக்கு உடம்பு கிடைக்கிறது. நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் என்ற 5 பூதங்களாலே ஆன்மாவுக்கு உடம்பு கிடைக்கிறது. இந்த 5 பூதங்களினுடைய விவரங்கள் சொல்ல போகிறார். எங்களுக்கு நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் என்கின்ற 5 பூதங்களும் தான் தன்மாத்திரையினுடைய விரிவாக இருக்கிறவை. அவற்றினுடைய விளக்கங்கள் சொல்ல தொடங்குகிறார் நூலாசிரியர். இந்த பாடலில் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த 5 பூதங்களுடைய அணு வடிவங்களை குறிக்கிறார். நினைத்து பாருங்கள், நம்முடைய மூதாதையர்கள் அணு வடிவங்களை ஆராய்ந்து பண்ணி அதனுடைய வடிவமுதலாக காண முயன்றிருக்கிறார்கள். இதையெல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் ஏதோ கிண்டல் பண்ணுவோம். இந்த ஐந்து பூதங்களுக்குமான அணு வடிவங்களை சொல்வதுதான் இந்த பாடல். நீங்கள் தொடர்ந்து படியுங்கள்.
பதவுரை. பூமி, மண், நாற்கோணம், நாற்கோண வடிவு உடையது, புனல், நீர், மதியின் பாதி நண்ணும் பாதியாய் உள்ள சந்திரனைப் போல அரைவட்ட வடிவினதாய் இருக்கும், அனல், நெருப்பு, முக்கோணம் ஏற்கும், முக்கோண வடிவை பொருந்தும், எப்போதும் ஆர்க்கும் கால், எப்போதும் இயங்கி ஓசை செய்யும் காற்று, அறுகோணம், அறுகோண வடிவினதாகும், ஆகாயம், வான், வட்டம், வட்ட வடிவாயிருப்பது, ஆன்மா உருகாயம், உயிர் வினைக்கு ஈடாக பொருந்துகின்ற தூல சரீரம், இவற்றால் இப்பூதங்களின் பரிணாமத்தால் உற்று ஆம் ஏற்பட்டு உயிருக்கு அமைந்ததாகும்.
அதாவது ஒவ்வொரு பூதங்களினுடைய அணு வடிவத்தை விளங்கப்படுத்துகிறார். மண்ணினுடைய அணு வடிவம் நாற்கோணம், நீரினுடைய வடிவம் பிறைச்சந்திரன் வடிவம், பாதி பிறைச்சந்திரன் வடிவம், நெருப்பினுடைய அணு வடிவம் முக்கோணம், காற்றினுடைய வடிவம் அறுகோணம், அதுபோல ஆகாயத்தினுடைய அணு வடிவம் வட்ட வடிவம் என்று இந்த ஐந்து வடிவங்களையும் பிரித்து சொல்கிறார்கள். இது 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 என்னென்றால் அவர்கள் சொன்ன செய்தி அப்படியே ஞான மார்க்கத்தினாலே யோக காட்சியாலேயே கண்டு சொல்வது. எப்படி கண்டார்கள், எது கண்டார்கள் என்ற வழிமுறைகள் இன்றைக்கு போல அதிலே சொல்லப்படாது. அவர்கள் ஞான மார்க்கத்தினாலே யோக காட்சியாலே கண்ட அணி வடிவங்களை இங்கே வகைப்படுத்துகிறார். நான் இதை படிக்கிற பொழுது சும்மா என்னுடைய கற்பனைக்கு நினைத்து பார்ப்பேன், அது எந்த அளவு தூரம் சரி என்று இல்லை. இந்த அணி வடிவங்களுக்கும் இந்த பூதங்களுக்கும் தொடர்பு இருக்குமாற் போல எனக்கு தெரியும். பாருங்கள், பூமிக்கு நாற்கோணம் என்றால் சதுர வடிவம், பூமியினுடைய அணு வடிவம் சதுரம். சதுரங்கள் தான் ஒன்றையொன்றி பொருந்தி ஒரு தோற்றமாக, நிலம் போன்று ஒரு தோற்றமாக வரக்கூடிய அமைப்பு இருக்கும். உங்களுக்கு தெரியும் தானே, இந்த பிளாக்ஸை அடிக்கிற பொழுது ஒரு ஒரு பரவல் வரும். இது சும்மா ஒரு கற்பனையான ஊகம்தான், இதுக்கு சட்டமாக என்னிடம் கேள்வி கேட்டால் எனக்கு பதில் சொல்ல முடியாது. சதுர அணுக்கள் சேருகிற பொழுது நிலம் போன்ற ஒரு ஒரு தளம் உருவாவதற்கு வாய்ப்பு. அடுத்தது நீர் என்பது அலைகளாக அசைகிறது, ஒன்றிலே ஒன்று அலைகளாக அசைவதற்கு நீங்கள் நினைத்து பாருங்கள். இந்த அரை புற வடிவம் என்பது அந்த நீர் என்கின்ற அந்த இப்படி உங்களுக்கு தெரியும் தானே, தண்ணீர் என்றால் ஒரு அலைகளாக அசைகிற தன்மைக்கான அணு வடிவம் பொருந்துகிறது போல தெரிகிறது. அடுத்தது அக்கினி மேல் நோக்கி எழும்புவது, அதற்கு எங்களுக்கு முக்கோண வடிவம் அது மிக பொருத்தமாக இருக்கிறதாகவே படுகிறது. முக்கோண வடிவம் தான் அக்கினியினுடைய வடிவம் என்கிறார்கள். அடுத்தது காற்றுக்கு அறுகோணம், அது இயங்கிக் கொண்டே இருப்பது, ஒன்றை ஒன்று முட்டை முட்டை சுத்தி கொண்டே இருக்கும், அறுகோணம் பொருந்துகிறது. ஆகாயம் மொத்தமாக உள்வாங்கி நிற்கிறது, உலகத்தை உள்வாங்கி நிற்கிறது என்றபடியால் வட்ட அணு என்பது பொருத்தம் போல எனக்கு தெரிகிறது. இது நான் படிக்கிற பொழுது ஊகித்துக் கொண்டு படிப்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இதுக்கு மேலே இந்த விஷயத்திலே என்னை கேள்வி கேட்டால் எனக்கு பதில் சொல்ல தெரியாது. இதிலிருந்து நீங்கள் ஏதாவது மேலே போய் சிந்திக்க முடிந்தால் அதை எனக்கும் சொல்ல முடியும், சொன்னால் சந்தோஷப்படுவேன். இவ்வளவுதான். இனி அவருடைய பொழிப்புரைக்குள்ளே நுழைகிறோம்.
பொழிப்புரை. ஐம்பூதங்களுள் நிலம் நாற்கோண வடிவாய் இருக்கிறதும்
ஒரு நூலை படிக்கிற பொழுது முதல் நூலாசிரியர் சொல்வதை கேட்க வேணும். பிறகு நமக்கென்றும் கடவுளோ ஒருவருக்கு ஒரு புத்தியை தந்திருக்கிறான். அது அந்த புத்தி என்ன சக்தி என்பது கடவுளுக்கு தான் தெரியும். நமக்கு சில எண்ணங்கள் வந்தால் அதையும் நாம் தொகுத்து பார்க்கறதிலே தப்பில்லை. ஆனால் அந்த தொகுப்பிலே பிடிவாதம் பிடிக்க கூடாது, நான் சொன்னதுதான் சரி என்று பிடிவாதம் பிடிக்க போனோமோ அது சிக்கலாக போய்விடும். இப்படியும் இருக்கலாம் என்று சிந்திப்பதிலே தவறில்லை. ஆகவே உங்கள் கற்பனைக்கு வரக்கூடிய சிந்தனைகளையும் இதிலே நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளலாம் என்பதற்காக இதை சொன்னேன். படி.
பொழிப்புரை. ஐம்பூதங்களுள் நிலம் நாற்கோண வடிவாயிருக்கும், நீர் பாதிமதி போல அரைவட்ட வடிவாயிருக்கும், நெருப்பு முக்கோண வடிவாயிருக்கும், காற்று அறுகோண வடிவாயிருக்கும், வான் வட்ட வடிவாயிருக்கும், உயிர் பெறுகின்ற உடம்பு இப்பூதங்களின் சேர்க்கையால் ஆனது.
சொல்ல வந்த விஷயம் இதுதான். உயிருக்கு தனு கரண புவன போகம் ஒன்றையும் இந்த பிரகிருதி மாயைதான் வழங்குகிறது. அதிலே இந்த தனு என்கின்ற இந்த உடம்பு பஞ்சபூதங்களால் ஆக்கப்படுகிறது. அதை சொல்ல வருகிற பொழுது பஞ்சபூதங்களுடைய அணு வடிவம் சொல்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்க.
விளக்கம். நிலம் முதலிய ஐம்பூதங்கள் வடமொழியில் பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம் எனப்படும். இவற்றுக்குரிய வடிவங்கள் மேற்கூறியவாறு ஆகமங்களில் கூறப்பட்டுள்ளன. நமக்கு கிடைத்துள்ள பரு உடம்பு பஞ்சபூதங்களின் கூட்டத்தால் அமைந்தது. உடம்பிலுள்ள எண்பு, தசை, மயிர், தோல், நரம்பு என்பவை பிருத்திவியின் கூறுகளாம்.
தாத்விகங்களிலே இதை சொன்னார்.
சிறுநீர், குருதி, வியர்வை முதலியவை அப்புவின் கூறுகள். பசித்தி, உடம்பில் வெப்பம் முதலியவை தேயுவின் கூறுகள். பிராணவாயு முதலியவை வாயுவின் கூறுகள். 10 வகையான நாடிகள் ஆகாயத்தின் கூறுகளாகும். நமக்கு புலப்படுகின்ற நிலம், நீர் முதலியவை தத்துவங்கள் அல்ல, இவை காரிய பொருள்கள். இவற்றிற்கு காரணமான பஞ்சபூத தத்துவங்களுக்கே இங்கு வடிவம் முதலியவை கூறப்படுகின்றன.
இது இந்த நூலாசிரியருடைய கருத்து.
இந்த பாட்டு முடியுதுங்கய்யா இங்க.
சரி சரி. அதாவது பூத பஞ்சபூதம், உடம்புக்கு காரணமான பஞ்சபூதம், இந்த பஞ்சபூதங்களுடைய அணு வடிவம் இந்த பாடலிலே சொல்லப்பட்டது இவ்வளவுதான்.
பாடல் 5. பூதங்களின் நிறமும் எழுத்தும். பொன்பார், புனல் வெண்மை, பொங்கும் மணல் சிவப்பு, வன்கால் கருமை, வளர்வான் தூமம் என்பார் எழுத்து லா
என்பார்
என்பார்
பாட்டுங்க
என்பார் எழுத்து லா வா ரா யா ஆ பாராதிக்கு என்றும் அழுத்தமதாய் நிற்கும் அது.
என்ன சொல்லுகிறார் என்றால், பூதங்களுடைய அணிவடிவு சொன்னார்கள், இனி பூதங்களுடைய நிறம் சொல்லுகிறார்கள், கலர். அதுவும் சொல்லி இந்த ஒவ்வொரு பூதங்களுக்கும் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு பீஜ மந்திரம் இருக்கிறது. அந்த அது இந்த பீஜ மந்திரத்தினுடைய அந்த அந்த பீஜ மந்திரமாக இருக்கக்கூடிய அச்சரங்களினுடைய அச்சரங்களையும் தொகுத்து இந்த பாடலில் சொல்லி இருக்கிறார். அதில் ஒரு செய்தி சொல்ல வேண்டும், நீங்கள் வாசியுங்கள். நான் சொல்றேன்.
பொன்பார், புனல் வெண்மை, பொங்கும் மணல் சிவப்பு, வன்கால் கருமை, வளர் வான் தூமம் என்பார் எழுத்து லா வா ரா யா ஆ பாராதிக்கு என்றும் அழுத்தமதாய் நிற்கும் அது. பதவுரை. பார் பொன், மண் பொன்னிறமுடையது. புனல் வெண்மை, நீர் வெண்ணிறமுடையது. பொங்கும் மணல் சிவப்பு, ஓங்கி எழும் நெருப்பு செந்நிறமுடையது. வன்கால் கருமை, வலிமை பொருந்திய காற்று கருநிறம் உடையது. வளர்வான் தூமம், பறந்து விரிந்த ஆகாயம் புகை நிறம் உடையது என்பார். இவ்வாறு ஐம்பூதங்களின் நிறங்களை யோக காட்சியால் கண்டுணர்ந்தார் கூறுவர். பார் ஆதிக்கு, மண் முதலிய இப்பூதங்களுக்கு உரிய எழுத்து அவைகளை உடன் நின்று தொழிற்படுத்தும் வித்து எழுத்துக்கள், அதாவது பீஜாட்சரங்கள். லா வா ரா யா ஆ முறையே லா வா ரா யா ஹா எனப்படும் மெய்யெழுத்துக்களாம். அது அவ்வெழுத்து அதாவது அப்பூதங்களில் என்றும் எப்பொழுதும் அழுத்தமதாய் நிற்கும், அழுந்தி நிற்கும். பொழிப்புரை. மண் பொன்னிறமுடையது, நீர் வெண்ணிறமுடையது, பொங்கி எழும் இயல்புள்ள நெருப்பு செந்நிறமுடையது, வலிமை மிக்க காற்று கருநிறமுடையது, எங்கும் பரவி நிற்கும் ஆகாயம் புகை நிறம் உடையது. இவ்வாறு பூதங்களின் நிறங்களை யோக காட்சியில் கண்டுணர்ந்த பெரியோர் கூறுவர். மண் முதலிய பூதங்களை உடன் நின்று செலுத்தும் மூல எழுத்துக்கள் முறையே லா வா ரா யா ஹா எனப்படும் மெய்யெழுத்துக்களாம். விளக்கம். மூல எழுத்து வடமொழியில் பீஜாட்சரம் எனப்படும். பீஜம் அதாவது வித்து. ஹா என்னும் வித்தெழுத்து செய்யுளில் ஆ என குறிப்பிடப்பட்டுள்ளது. எல்லா பொருள்களுக்கும் மூல ஒலிகள் உள்ளன என்று கொள்ளப்படும். ஐயா இங்க ஒலிகள் போட்டிருக்காங்க, பெரியலா போட்டிருக்காங்க, அது தவறுன்னு
நினைக்கிறேங்க ஐயா. தவறு தவறு.
எல்லா பொருள்களுக்கும் மூல ஒலிகள் உள்ளன என்று கொள்ளப்படும். அவையே அவ்வப்பொருள்களுக்குரிய மந்திரங்கள் அல்லது வித்து எழுத்துக்கள் ஆகும். அம்முறையில் இங்கு பூதங்களுக்குரிய வித்தெழுத்துக்கள் கூறப்பட்டுள்ளன. இறைவனது சக்தியாகிய திருவருள் எதனையும் நேராக துழிப்படுத்தாது. அது சுத்த மாயையை ஊடகமாகவும் நிலைக்கும் கொண்டு நின்று பிறவற்றை தொழிற்படுத்தும் என்பது. மூல ஒளிகள் என்பவை சுத்த மாயையில் தோன்றுவன. அவை திருவருளுக்கு ஊடகமாகவும் நிலைக்களமாகவும் அமைகின்றன. திருவருள் அவற்றை இடமாக கொண்டு பதிந்து நின்று அவற்றின் வழியாக ஐம்பூதங்களையும் செலுத்தும். அது பற்றியே மூல ஒளிகள் பூதங்களை உடன் நின்று செலுத்தும் என்று கூறப்பட்டது.